எங்கள் வாழ்க்கை மாறுவதால், சபையின் வாழ்க்கை மாறுவதால், தனிப்பட்ட ரீதியில் எங்கள் வாழ்க்கை மாறுவதால், வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுங்க. வனாந்தர வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாவதாக, வனாந்தர வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஓ ரி கரபா சங்கரா பிரேமரத நமலங்கரா லே கொரோபோ சேல வந்தர நமங்கரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பரிசுத்தத்திற்கு முன்பதாக எங்களால் நிற்க முடியாது ஆண்டவரே. நீர் அவ்வளவு பரிசுத்தர் ஆண்டவரே. பாவத்தை பார்க்க கூடாதவர் என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறதே ஆண்டவரே. நீ பெரிய ஆண்டவராயிருந்தும் பாவிகளாகி எங்கள் மீது இரக்கமுள்ளவராயிருக்கிறீரே ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, அளவில்லாத அபிஷேகத்தினால், அளவில்லாத பலத்தினால் எங்களை இடைக்கட்டியதற்காய் உங்களுக்கு மகிமை உண்டாவதாக, உங்களுக்கு மாட்சிமை உண்டாவதாக, உங்களுக்கு கனம் உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை இந்த நாளிலே தொடர்ந்து நடத்துவீராக ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த முறை நான் பேசிய பொழுது ஆவியின் கனி அன்பு என்று சொல்லி ஆரம்பித்து, அன்பினுடைய சுபாவங்கள் என்ன என்று சொல்லி பல காரியத்தை நாம் பார்த்தோம் இல்லையா. பல காரணியங்கத்தை தனிய அன்புன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளவு காரியங்கள் அடக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா. அந்த பக்கத்தில் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை வாசித்து நாம் தொடர்ந்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 13:1 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 13:1 வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா.
நான் மனுஷர் பாசைகளையும்
தூதர் பாசைகளையும்
பேசினாலும்,
நான் தூதர் பாசைகளை பேசினாலும்,
அன்பு எனக்கு இராவிட்டால்,
அன்பு எனக்கு இராவிட்டால்,
சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்,
சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்,
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும்,
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நான் தீர்க்க தரிசன வரத்தை
உடையவனாயிருந்தும்,
சகல ரகசியங்களையும்,
சகல ரகசியங்களையும்,
சகல அறிவையும்,
சகல அறிவையும்
அறிந்தாலும்,
அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும்,
அன்பு எனக்கு இராவிட்டால்,
அன்பு எனக்குள்ள இராவிட்டால்,
நான் ஒன்றுமில்லை,
நான் ஒன்றுமில்லை. விசுவாசம் உள்ளவனாய் நான் இருக்கலாம், தீர்க்கதரிசியாய் நான் இருக்கலாம், ஊழியக்காரனாய் நான் இருக்கலாம், பல பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசலாம், பரலோக பாஷையை பேசலாம், எல்லா பாஷைகளையும் நான் பேசினாலும் தேவனுடைய அன்பு, சகோதர அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் இவைகள் ஒன்றிலும் பிரயோசனம் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள்.
எனக்கு உண்டான யாவற்றையும்,
எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும்
நான் அன்னதானம் பண்ணினாலும்,
நான் தர்மதானம் பண்ணினாலும்,
என் சரீரத்தை சுட்டு
நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும்,
அன்பு எனக்கு இராவிட்டால்,
அன்பு எனக்குள்ளே இராவிட்டால்,
எனக்கு
பிரயோசனம் எதுவும் கிடையாது. நாம் தேவ ராஜ்யத்துக்காய் நாம் உழைத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறவைகளை கொடுத்து நம்முடைய உயிரை கூட நான் தானமாக கொடுத்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் அதுலையும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள்.
அன்பு நீடிய சாந்தமும்,
இது அன்பினுடைய சுபாவம் ஆகும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாக இருக்கும். இது எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவனை நாம் கற்றுக்கொள்ள முடியும், மோசையினிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். மோசை இந்த பூமியிலே அவனை போன்ற ஒரு தாழ்மை உள்ள மனுஷன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோசையை கிறிஸ்துவுக்கு நிழலாகவும் காட்டுகிறார்கள் அநேகர். ஏனென்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தாழ்மையும் மௌனமும் தான் கூட இருந்தது. அதற்கு ஒப்பாக அவனுடைய ஜனத்தை அவன் அளவில்லாமல் நேசித்தான் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் மோசே தேவனுடைய சமூகத்திலே தேவன் ஒரு விஷயம் வந்து சொன்ன பொழுது, இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன் என்ற பொழுது மோசே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை நீர் அழிப்பிறேயானால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கு மாண்டவரே என்று சொல்லி அவ்வளவுத்திற்கா இந்த ஜனங்களை நேசித்த மனுஷனாக இருக்கிறான் என்பதை
நாம் மறுத்துவிடக் கூடாது. தொடர்ந்து வாசியுங்கள்.
அன்பு நீடிய சாந்தம்,
அன்பு நீடிய சாந்தம் உள்ளது,
தயவும் உள்ளது,
அன்பு தயவுள்ளது,
அன்புக்கு
பொறாமையே கிடையாது. இவைகள் எல்லாம் நான் போன முறை நான் வாசித்து பார்த்து விட்டோம். என்றாலும் நான் போக போகிறதற்கு பின்பகுதிக்கு முன்பகுதியை நான் பார்த்து விட்டால் இலகுவாக இருக்கும் இல்லையா? வாசிங்க.
அன்பு தன்னை புகழாது,
அன்பு தன்னை புகழ்ந்து கொண்டு தெரியாது, நான் பெரியவன், நான் அது, நான் இது என்று சொல்லி என்னை குறித்தே பேசிக்கொண்டு இருக்க கூடாது. அது அன்புக்கு தகுந்தது அல்ல. வாசிங்கள். சீறி விழாது மற்றவர்கள் மீது. அயோக்கியமானதை, தகுதியில்லாததை அன்பு செய்யாது.
நட்பொழிவை நாடாது,
தன்னை பொழிந்து கொண்டே தன்னை குறித்து பெருமையாக பேசிக் கொள்ளாது.
சினமடையாது,
சினமடைந்து சீறி விழாது.
தீங்கு நினையாது,
மற்றவர்களுக்கு ஒருபோதும் தீங்கு நினையாது.
அநியாயத்தில் சந்தோஷம்,
மற்றவர்களுக்கு நடக்கிற அநியாயத்திலே நாம் சந்தோஷப்பட முடியாது.
சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
சத்தியத்தில் உண்மையிலே மாத்திரமே அது மகிழ்ந்திருக்கும்.
சகலத்தையும் தாங்கும்,
எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும். பாருங்க, எது எங்க இருந்து வந்தாலும் கிறிஸ்துவை போல தாங்குகிறவர்களே தேவன்பு உடைய உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. வாசிங்க.
சகலத்தையும் விசுவாசிக்கும்,
சகலத்தையும் எதை சொன்னாலும் தேவனுடைய நாமத்தில் அது நம்பும்,
சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்,
சகிக்கும்.
அன்பு ஒரு காலம் ஒழியாது,
அன்பு ஒழியவே ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிந்துவிடும், எந்த ஊழியம் போய்விடும், என்னுடைய விசுவாசம் போய்விடும், நான் செய்த நன்மையான காரியங்கள் அகன்றுவிடும். ஆனால் அன்பு அது எங்கும் நிலை நிற்கிறது, பரலோகத்திலும் நிலை நிற்கிறது. வாசிங்கள்.
அன்பு ஒரு காலம் ஒழியாது,
ஒழியாது.
தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நாம் குழந்தைகளாய் இருந்த போது
குழந்தைகள்
விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது.
அப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலையும் அன்புக்குத்தான் மேலிடம் இருக்கிறது. நான் பெரிய விசுவாசி என்று சொல்லிவிட்டு அன்பில்லாமல் இருக்கிறதுல அங்கே எதுவும் கிடையாது. நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அன்பில்லாமல் இருந்து விட்டால் அங்கே எதுவும் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக வாசித்து சத்தியமாக கை கொள்ளுங்கள். ஏதோ நாம் விசுவாசி என்று சொல்லி நடந்து விடாதிருங்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணப்படாவிட்டால் எதுவும் நடக்க முடியாது இல்லையா? நாம் அநேகருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நாம் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு நன்மை செய்து விட்டால் அது பெரிய காரியம் என்று நாம் நினைக்கிறோம். அது அல்ல. அது இதோடு ஒப்பிடுகிற பொழுது சைப்பக்கு காரியம். அது அன்பையும் வைத்து என்னுடைய ஊழியத்தையும் வைத்து பார்க்கிற பொழுது முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது அன்பையை ஒழிய என் ஊழியத்தை கிடையாது. அன்பில்லாமல் நாம காணிக்கை போட்டு எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்பில்லாமல் ஏழைகளுக்கு உதவி செய்து எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்புக்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. பாருங்க, அன்பு இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் பரலோகம் வர முடியாது. சகோதரனை வெறுக்கிறவன் கொலை பாதுகன்னு சொல்லி கடந்த முறை பாஸ்டர் முடிக்கிற பொழுது சில காரியங்களை சொன்னார். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது, சகோதரனை சிநேகிக்காதவன் அவன் இன்னும் இருளிலே நடக்கிறான், இருளிலே நடக்கிறான், நீ இன்னும் பாவத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம்தான் சரியான அன்பை கற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை கவனித்து பாருங்க. சிலுவை கெஸ்தமனே தோட்டத்தில் இருந்து அவருடைய சிலுவை பாடு வரைக்கும் இதற்குள்ள இருக்கிற வார்த்தைகள் அவ்வளத்தையும் அவர் கச்சிதமாக கை கொண்டார். ஒன்றும் பிசகவில்லை. கெஸ்தமனே தோட்டத்தில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல, எனக்கு நோகம் என்று தெரியும், எனக்கு கஷ்டம் என்று தெரியும், எனக்கு. நாம நம்ம வாழ்க்கையில இப்படி ஜெபம் பண்ணுகிறது இல்ல, நாம இப்படி எங்க வாழ்க்கையை பயன்படுத்துவதல்ல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், காரியங்கள் வந்தாலும், ஆனால் சபையிலே உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டிய இடத்திலே நிறைவேறும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் விட்டுக் கொடுப்பது கிடையாது. அதனாலே அன்பு என்கிற கனி நம்முடைய இது இவ்வளவும் அன்புக்கு மாத்திரம்தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியில மிச்சத்துக்கு இன்னும் ஏராளமாக இருக்கிறது. நான் யோசித்தேன், ஒவ்வொன்று ஒன்றாக பாப்பமான்னு சொல்லி அதற்கிடையிலே இன்னும் ஒரு பக்கம் வந்தபடினாலே நான் தொடர விரும்புகிறேன் இல்லையா? சரி, ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நாம் அந்த ஆவிக்குரிய கனியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? எப்படி அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும்? அது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த முடியும்? நினைத்த உடனே அன்பு வந்து விழ முடியாது. காலகாலமாக கோபப்பட்டுகிற ஒரு மனுஷன் நினைத்த உடனே நான் இப்பொழுது கோபக்காரன் இல்லைன்னு சொல்லி மாற முடியாது. அதற்கு காரியங்கள் என்ன? அதற்கு எது அவசியமாக இருக்கிறது? வேதம் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது? உலகம் சொல்லுகிறது உன் நண்பனை யார் என்று சொல்லி, உன்னை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அதே கேள்வி இன்றைக்கு நாம் கேட்டால், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லி உன்னை குறித்து நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு உனக்கு நண்பனாக இருந்தால் உன்னுடைய வாழ்வு முழுத்திலும் அன்பிலே மூழ்கிறது என்றே அர்த்தமாகும். அளவில்லாமல் நேசிக்கிறவருடைய சுபாவம் நமக்குள்ளே வருவது வழக்கமாகும். தெரியுமா உங்களுக்கு, ஒருவரை நான் அளவில்லாமல் நேசித்தால் அவருடைய சுபாவம் என்ன செய்யும், எனக்குள்ளே கடந்து வந்துவிடும். இலங்கையில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இரு நல்ல நண்பர்களின் அவர்கள் ஒரே மாதிரி நடப்பார்கள், ஒரே மாதிரி பேசுவார்கள், ஒரே சைக்கிள் ஓடுவார்கள், ஒரே ஷர்ட் போடுவார்கள். ஏன் தெரியுமா, என்னுடைய நண்பன், நாங்கள் இருவரும் நண்பர்கள், இணை புரியா நண்பர்கள். இன்றைக்கு என்னுடைய நண்பன் யார், என்னால் நேசிக்கப்படத்தக்கவர் யார்? இன்னைக்கு அநேக அக்டஸை பார்த்து பிள்ளைகள் அக்டஸ் மாதிரியே வளர்ந்து முடிவு பரதாபங்களாக மாறுகிறது இல்லையா? அவரை மாதிரியே நான் இருக்க வேண்டும், சில பேர் பாக்ஸராக மாற வேண்டும் என்று சொல்லி பாக்ஸிங் ஹேண்ட்ஷேக் போட்டுட்டு திரிகிறார்கள். சில பேர் கண்ணை வைத்துக் கொண்டு அதை அப்படித்தான் வர வேண்டும் என்று சொல்லி திரிகிறார்கள். ஏதோ சிறு பிள்ளைகள். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்குள்ளே கடத்துவதில்லை, அவர்களுக்குள்ளே நாம் கடத்துவதில்லை. நாம் யாரை நேசிக்கிறோம், யாருடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது என்பது நமக்கு மிகவும் முக்கியமாமே. ஒரு பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், அவருடைய தகப்பனுடைய சுபாவம் முழுத்திலும் அவர்களுக்குள்ளே இருக்க செய்யும். சரிதானே, அவருடைய பிள்ளைக்குள்ள என்ன செய்யும், அவ்வளவு சுபாவங்களும் அங்கே இருக்க செய்யும். நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, நாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுபாவம் சரியானதா, சரியானதா? கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்துக்குள்ளாக நான் கடந்து சென்றேன். அந்த ரீதியிலே தான் இந்த செய்தி உருவாக்கப்பட்டது என்று சொல்லி கத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஒரு பிள்ளை எழுதுகிறாள், என்ன தெரியுமா, அப்பா அம்மா உங்களிடத்திலே நான் அன்பை எதிர்பார்த்தேன் ஆனால் கிடைக்கல. கவலைக்குரிய காரியங்கள். தாய் தகப்பன்மார் கிறிஸ்துவை நம்பியும் நடக்க வேண்டிய விதங்களே நடக்காமல் இருப்பது கவலைக்குரிய காரியமே, கண்ணீருக்குரிய காரியமே. நான் அன்பை எதிர்பார்த்தேன், அன்பு எனக்கு கிடைக்கல. நான் வேறு ஒரு இடத்துல அன்பை எதிர்பார்த்தேன், அதையும் நீங்கள் விடவில்லை. கடிதத்தை வாசித்த பொழுது நான் யோசித்தேன், இந்த பிள்ளை உண்மையிலேயே கவலையோடு தான் இருக்கிறது. சில பிள்ளைகள் கொலப்படி செய்வார்கள், சில பிள்ளைகள் கொலப்படி செய்வார்கள், ஏதாவது விருந்தாவாதம் செய்வார்கள், அது கொலப்படி என்று ஏற்றுக்கொள்ளலாம். சில பிள்ளைகளுடைய வயசுக்கு வருகிற கொலப்படிகள் ஆயிரம் இருக்கிறது. ஆனா ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, தாய் தகப்பனாக இருந்து நாம் நடக்க வேண்டிய விதத்திலே நடக்காமல் இருப்பதனாலே உருவாக்கப்படுகிற காரியங்கள் அவைகளே. அவைகள் இருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்க கூடாது. கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து அவைகளுக்கும் நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. கடைசியிலே முடிவு என்ன தெரியுமா, தாய் தகப்பன் கூட அந்த பிள்ளையை பார்க்க கூடாத அளவுக்கு அந்த பிள்ளை நிறுவினார். எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருந்த பொழுது இந்த காரியத்தை கதைக்கும்படியாக என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். நான் போய் கதைத்தேன், பேசினேன். என்னையும் அவர்கள் விடுகிற மாதிரி அல்ல. நான் சொன்னேன், இங்க பார், நான் ஒரு சபையில் இருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், இதை எனக்கு நீ அனுமதித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு ரெண்டு டேமின் எனக்கு தந்தார்கள். இந்த ரெண்டு டேமினுக்கு பிறகு சோ காரியங்கள் அப்படியும் எப்படியும் ஓடி இன்னைக்கு அவர்கள் தங்கள் தாயோ தகப்பனுடைய சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களாக இருக்கிறபடினாலேயும் பூட்டப்படுகிற சில கதவுகள் திறக்கப்படுகிறபடினால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பு என்பது, நான் கடந்த முறை பேசின ஒரு காரியம் எனக்கு தெரியுமா, ஒரு மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது ஒன்று இருக்கிறது, இது மனுஷீகம். அதே நேரத்திலே அவனும் ஒருவனை நேசிக்கிற நிலைமையில இருப்பதுதான் மனுஷீகம். வழங்குறதா, ஒன்று என் நான் ஒருவரை நேசிப்பேன், அவர்களை அன்பு கூறுவேன் அளவில்லாமல், அதே நேரத்தில் நானும் என்னையும் நேசிக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கும். ஐயா, அது 99 வயதாக இருந்தாலும் சரி, 18 வயசாக இருந்தாலும் சரி, என்னை நேசிக்க வேண்டும், என்னிலே அன்பு கூற வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகையினாலே இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேற்ற முடியும், நினைத்த உடனே நாம் அன்புக்கிளை மூழ்கிவிட முடியுமா, என்ன நடக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே, நான் என் வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும், திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எரேமியா 17:896 பக்கம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த வார்த்தை சரியான சக்தி பாருங்க. ஏன் தெரியுமா? சபிக்கப்பட்ட மனுஷன் யாரு? மனுஷ பலத்தை நம்புகிறவர்கள், மனுஷன் மீது நம்புகிறவர்கள், மனுஷர்களை நேசிப்பது, மனுஷர்களை தேவனுக்கு ஒப்பாக வைப்பது, அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து வாசி.
அவன் அந்தர வழியின் கரளையாய் போன பெரிய போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
பாருங்க, மனுஷரை நம்புகிற மனுஷன் வருகிற நன்மையை கூட காண மாட்டான், மனாந்த வழியில இருப்பான். அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் பாருங்க. மனுஷர்களை நம்பி, சுயபலத்தை நம்பி, நம்பக்கூடாதவர்களை நம்பி வாழ்க்கையை மனாந்திரமாக்கி ஏதோ வழியிலே தண்ணி தெளித்து வாழுகிறோம். வழியில என்ன செய்கிறோம்? தண்ணி தெளித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாசி.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து,
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து,
கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்,
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்,
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்,
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்,
உஷ்ணம் வருகிறதை காணாமல்,
உஷ்ணம் வருகிறதை காணாமல்,
இலை பச்சையாயிருக்கிறதும்,
இலை பச்சையாயிருக்கிறதும்,
மழை தாழ்ச்சியான வருஷத்திலும்,
மழை பெய்யாத வருஷங்களையும்,
வருத்தமன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது,
வருத்தமே வராமல் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான
மரத்தை போல் இருப்பான்.
யார் இந்த மனுஷன்? நானும் நீயும் கனி கொடுக்கணுமா? கனி கொடுங்க போனா பிரச்சனை பாருங்க. என்ன நடந்தா கனி கொடுக்கணும்? கனி கொடுக்கணுமா? அன்பு என்ற கனி மாத்திரம் நாம் கொடுக்கணும் சொல்லிச்சுன்னா கர்த்தரை நம்புங்க. தேவனை நம்புகிறோம்னு சொல்லி உலகத்தார் போல நம்பாதீங்க. நம்ப வேண்டிய அளவுக்கு நம்புங்க, அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு கர்த்தரை நம்புங்க. வழங்குறதா? கர்த்தரை நம்புகிற மனுஷன் எதற்கும் 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 அஞ்சு கொண்டு கவலையோடு இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், முடிவு பரியந்தம் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை நடத்துவார், முடிவு பரியந்தம். ஆனால் கர்த்தரை நாம மனுஷனை நம்புகிற மனுஷனும் இங்க இருக்கிறான், கர்த்தரை நம்புகிற மனுஷனும் இங்கே இருக்கிறான். இப்ப நாம் யாரை நம்புகிறோம், எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம்? சில பேர் தாய் தகப்பனை நல்லா நம்புவார்கள். தாய் தகப்பனை நம்புவது தப்பு கிடையாது, ஆனால் தெய்வத்துக்கு மேலாக நீ போடாதே. ஏன் தெரியுமா? உன் தாய் தகப்பனையும் நடத்துகிறவர் அவர்தான் என்பதை நினைத்து தேவன் பக்கத்தில் நில்லை, தேவன் பக்கத்தில் நில்லை. சில வேளைகளில் நம்பிக்கைகள் சரியாக இருக்கிறபடியினால், மனதுக்கு சரியாக இருக்கிறபடியினால், தேவ பார்வையிலும் அது சரி என்று நாம் நினைத்துவிடுறோம். இதுதான் பல பிரச்சனைகள், பல பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். மழை இல்லாத காலத்திலும் அவன் கனி கொடுப்பான். யாரு? கர்த்தரை நம்புகிற மனுஷன். வனாந்திரத்திலையும் அவன் கனி கொடுப்பான். யாரு? கர்த்தரை நம்புகிற மனுஷன். தண்ணி இல்லாத காலத்திலையும் அவன் கனி கொடுப்பான். யாரு? கர்த்தரை நம்புகிற மனுஷன். நாம் தேவனை எவ்வளவுத்துக்கு ஐயா நம்புகிறோம்? அநேக தேவைக்கு நம்புவார்கள், காலத்துக்கு நம்புவார்கள், சந்தர்ப்பத்திற்கு நம்புவார்கள், தேவையானால் நம்புவார்கள், இல்லையா? இல்லையா? ஆனால் கனி கொடுக்கிற மனுஷனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் தேவனை நம்ப வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அநேகர் நாம் இன்மைக்காக தேவனை நம்புவது, என் நுகம், என் கஷ்டம், என் துன்பம், என் குடும்ப நுகம், என் பிள்ளையின் காரியங்கள் கட்டாவே. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். வெறுக்கிறார் என்ன? அதை அவர் அங்கீகரிக்கவில்லை. இன்மைக்காக மாத்திரம் தேவனை நம்புவது தப்பு, மறுமைக்காகவும் தேவனை நம்புங்க. 8வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும்,
அவன் தண்ணீர் கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருப்பான். தண்ணீர் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா? வேதத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு. நான் பின்னுக்கு பல வார்த்தைகள் இருக்கிறது அதை குறித்து, அது அப்படியே இருக்கிறது. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே மூழ்கப்பட்டு கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன் அவன் செழித்திருப்பான். பாருங்க, அவன் மழை பெய்யாட்டும் முஷ்டியாயிருப்பானா? வாசிங்க, அந்த வசந்த வாசிங்க. அவன்
அவன் தண்ணீர் அண்டையிலே
நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது.
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. இந்த கால்வாய் ஓரம் என்றது வந்து நமக்கு இங்கே தெரியாத காரியம். இங்க நமக்கு தெரிந்தது என்ன, பைப்பு திறந்தா ஊத்தினோம் பூட்டினா நின்றோம், திறந்தா ஊத்தினோம் பூட்டினா. அதுவும் இந்த ஆத்தங்கரையில கூட போய் நின்று பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லை பாருங்க. கால்வாய் ஓரம் என்பது எங்க தேசத்திலே அநேகம் கால்காக என்ன வாய்க்கால்கள் வெட்டுவார்கள். அந்த ஓரத்தில் வளருகிற மரங்கள் புற்கள் செடிகள் இருக்கு பாருங்க, அவைகளுக்கு ஒப்பாக ஒரு செடியை நீங்க பார்க்க மாட்டீங்க. அவ்வளவுத்துக்கு ரம்யமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. அது சில வேளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல நின்று வளரும் பாருங்க, பாத்துருக்கீங்க ஒரு வேர்ல நிக்க மாதிரி சின்ன ஒரு வேர் அதுல போய் அப்படின்னா அது புள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பெருசாக இருக்கும் பாருங்க. எப்படி வளருது, எப்படி இங்க வளருது? அது நீருட்டண்டையிலே நாட்டப்பட்டது. அநேகர் என்ன தெரியுமா, இது அறுப்புண்டு போயிரும், சீக்கிரத்திலே அறுப்புண்டு போயிரும் என்று நினைத்துக் கொள்வது. அது நீருட்டண்டையிலே நாட்டப்பட்டபடியால் அது செழிக்கும் ஐயா. அதனாலே கர்த்தரை நம்பி கனி கொடுக்க வேண்டுமா? கர்த்தரை நம்பி, அவரையே நம்பி. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், அவங்கள மாதிரி அன்புள்ளவர்களாக நாங்க இருக்கணும். தப்பான காரியம் பாருங்க, அவங்கள பழக்க மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருக்கணும், அவங்கள மாதிரி நாங்களும் பேசணும். கிறிஸ்துவை மாதிரி பேச தெரியல, கிறிஸ்துவை பின்பற்ற தெரியல, கிறிஸ்துவனுடைய அன்பை அதன்படி வாழ தெரியல. ஆனா அவங்க மாதிரி, இவங்க மாதிரி, அவர மாதிரி, இவர மாதிரி நாங்க இருக்கணும், நாங்க வளரணும், எங்கள் குடும்பங்கள் இருக்கணும் என்று நினைக்கிறது சரியா? இந்த செய்தியை பேச போன முறை பேச பேச எனக்கு அந்த சம்பவம் என் தலையில நிறைந்திருக்கிறது. எல்லாம் சொல்ல முடியாது பாருங்க, அதனால எனக்கு சம்பவம் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா. ஆகையினாலே தொடர்ந்து வாசிங்க, வெயில் வருகிறதை காணாம,
இலை பச்சையாயிருக்கிறதும்,
இலை பச்சையாக இருந்து
மழை தாக்கியான வருஷத்திலும்,
மழை பெய்யாத நாட்களிலும்,
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான
மரத்தை வராது பாருங்க. மழை இருக்காது, உஷ்ணம் இல்ல, அதுவும் இல்ல, இதுவும் இல்ல, வருத்தமே வராது, அது கனி கொடுக்கும். எது என்ன குறிச்சு பேசுவேன், நீ உன்னை குறிச்சு பேசுவேன். என்ன, கட்டரை நம்புகிற மனுஷனுக்கு உலக ரீதியில ஆசீர்வாதம் இருக்க இல்லையோ, ஆவிக்குரிய ரீதியிலே அவன் செழித்தவனாக இருப்பான் என்பதற்கு வேதத்தில் ஏராளமன் தாராளமான வார்த்தைகள் இருக்கிறது. அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், நல்ல விசுவாசி, நல்லொரு மனுஷன், நல்லொரு தேவனுடைய பிள்ளை சொல்லிச்சுனா பொருளாதமான ரீதியிலே நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா பொருள் ஆராதமான ரீதியை விட ஆவிக்குரிய ரீதியிலே எவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்பது தேவனுக்கு முக்கியமான காரியம். நான் ஒரு தடவை பேசினேன் உங்களுக்கு தெரியுமா, உலக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறேன்னா நம் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறோமான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டேன். எல்லாரும் பேசாம இருக்கிறார்கள், கேட்கிற பொழுது பேசாம இருக்கிறார்கள், எங்க கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் இல்லையே. கனியுள்ள வாழ்வு, நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா, கர்த்தரை நாம் அளவில்லாமல் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டது என்ன தெரியுமா, விசுவாசிகள் ஊழியர்கள் என்று சொல்லி கதப்புமே, துன்பத்தின் துயரத்தின் மத்தியிலே கர்த்தரை நம்புவது அதிகம். எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது நாங்களும் வருகிற விசிட்டர்ஸை போல கர்த்தரை ஆராதிக்க வந்துவிட்டு போய்விடுகிறோம். இதுவே உண்மையாகும். எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது நாங்களும் ஒருவரை போல வந்து ஆராதித்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் துன்பமும் துயரமும் வறட்சியும் கஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற பொழுது என்ன நடக்கிறது, பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். வீட்டை வாங்கியாண்டு சொன்னாலும் போகிறது இல்லை, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஏன், கர்த்தரை நம்புங்கப்பா, அளவில்லாம நம்புங்க. இன்றைக்கு அநேகர் மனிதர்களை கூட நம்புகிறார்கள், மனிதர்களை கூட நம்புகிறார்கள், படித்தவர்களை நம்புகிறார்கள், அரசாங்கத்தை நம்புகிறார்கள், அதிகாரிகளை நம்புகிறார்கள். நாம் கர்த்தரை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம்? எனக்கு தெரியுமங்க, விசா ரீதியிலே பிரச்சனை உள்ள ஒரு சகோதரி ஏர்போர்ட்ல போய் அனுப்ப பிடித்து கொண்டு போய் ஏர்போர்ட்ல வைத்திருந்த பொழுது அந்த ஏர்போர்ட்ல முழங்கால இருந்து ஜெபம் பண்ணி, இன்றைக்கும் ஜெர்மன்ல தான் அந்த மனுஷி இருக்குது, இன்றைக்கும் ஜெர்மன்ல தான் அந்த மனுஷி இருக்குது. நாம் கர்த்தரை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம், தேவனை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம்? இல்லாவிட்டா ஏதோ ஏதோ ஆராதனைக்கு வந்து போகிறோம் என்று சொல்லி வந்து போகிறோமா? இதுல ரெண்டு விதமான மனுஷனையும் பார்த்தோம் பாருங்க, ஒன்று கர்த்தரை நம்பாத மனுஷன், இன்னொருத்தன் கர்த்தரை நம்புகிற மனுஷன். கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அங்க சொல்லல. உஷ்ணம் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி மழை பெய்தாலும் சரி பெய்யாட்டிலும் சரி அவன் கனி கொடுப்பான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனி உலக கனி இல்ல, ஆவிக்குரிய மனுஷன். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, நான் எப்படி வாழ்கிறேன். நான் போன முறை இதை வாசித்து விட்டு சொன்னேன், இதுக்கெல்லாம் பெரிய வெளிப்பாடு தேவையில்லை. ஒன்று குறைந்த 13 அதிகாரத்தில் தூக்கி வைத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை தூக்கி வைத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையில எது என்ன மேவி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு பெரிய வெளிப்பாடு நமக்கு தேவையில்லையே. சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து அன்பை குறித்து பேசுகிறார்கள், இன்னும் பேச முடியல. அடுத்த கருத்துக்கு போயிருமே. சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று முழங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும்
ஆயிருப்பார்கள்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் எப்படி இருப்பார்கள், செழித்திருப்பார்கள். யாரு? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்படியானால் ஒரு மனுஷன் செழித்திருக்கவும் ஒரு மனுஷன் கனி கொடுக்கவும் தேவனுடைய ஆலயத்திலே அவன் நாட்டப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா? சபை கூடுதலை சிலர் விட்டுகிறது போல நீங்க விட்டு விடாதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் இல்லாமல் இல்லையே. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே தேவ சபையிலே நாம் அங்கத்தவர்களாக நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமே. அதோடு சேர்த்து அதுக்குள்ள அந்த நூலை போட்டுட்டு 52 அதிகாரம் 8 வாசிங்க. சங்கீதம் 52:8 சீக்கிரம் வாசிங்க.
நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். பாருங்க, ஒலிவ மரத்தை குறித்தும் திராட்சை செடியை குறித்தும் அடிக்கடி வேதத்தில் பேசப்பட்டிருக்கு. அது ரெண்டு முக்கியமான காரியம், ஒலிவ மரம் அண்ட் திராட்சை ரசம், அண்ட் திராட்சை மரம் அண்ட் திராட்சை கொடி. இது ரெண்டு முக்கியமான காரியம் பாருங்க. ஆனா இது ரெண்டும் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கேள்வி, நாம் எங்கேயா நாட்டப்பட்டிருக்கிறோம்? அநேகர் வீட்டிலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் வீட்டிலேயே நாட்டப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப அந்த 92 வாசிங்க, 13 தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் ஆயிருப்பார்கள்.
இவங்க எங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதல் வயதில் கனி தருவாங்களா? முதிர்ந்த வயதிலே யாரு தேவனுடைய ஆலயத்தில்? அப்ப கனி கொடுங்க, கனி கொடுங்க. அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை நம்ப வேண்டிய அளவுக்கு நம்பினா உன் கோபத்தில இருந்து ஒரு மாப்பில இருந்து ஒன்று குறைந்திருந்த நாம் பார்த்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் விடுதலை. அன்னைக்கு அநேகர் என்ன சொல்ற, எனக்கு கோபம் இருக்கு விட விருப்பம் போகுதில்லை, எனக்கு அது இருக்குது ஆனா போகுதில்லை விருப்பம். அப்புறம் யோசிச்சா அது புல போலதான் தெரியுது. எங்கப்பா கர்த்தருடைய ஆலயத்துல நீ நாட்டப்பட்டிருந்தா தானே தேவன் காரியத்தை செய்ய முடியும். மாசத்துக்கு ஒரு தடவை ஆராதனை வருகிறதுல அங்கே எதுவும் நடக்க போறதில்லை, நம்முடைய வாழ்வில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஏன் தெரியுமா? பிசாசு நமக்குள்ள போட்டு அந்த வார்த்தையும் தூக்கிட்டு போயிடுவான். பாருங்க, தூக்கிட்டு போயிடுவான். அன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை எடுத்தா, பிசாசு தூக்குறானா, மனுஷன் தூக்குறானா, மனுஷன் மூலமாக பிசாசு தூக்குறானா, எவன் தூக்குறான்னு சொல்லி தெரியறதே இல்ல. விழுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே வந்து விழுந்து கிரியை செய்ய வேண்டிய அளவுக்கு வார்த்தைகள் கிரியை செய்யாத படினாலே தான் அநேக பிரச்சனை, அநேக சஞ்சரங்கள், அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆவிக்குரிய வாழ்விலே நமக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லிச்சுனா நாம் தேங்கி நிற்கிற தண்ணீருக்கு சமமாகி விடுவோம். தேங்கி நிற்கிற தண்ணீரில் பூச்சியும் புழுவும் உருவாகுமே ஒழிய வேற எதுவும் நடவாது. இந்தியாவுக்கு நான் கடந்த 2 மணிக்கு மேலே ஏதோ போன இடத்துலயே அந்த சேர்ச்சில் இந்த போதகர் சொன்னார் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம் செய்யாத சபை தேங்கி நிற்கிற தண்ணீருக்கு சரி, அது செத்த சபைன்னு சொல்லி சொன்னார். நான் போயிருந்தேன், அந்த செய்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். பாருங்க, ஆத்ம ஆதாயம் செய்யலன்னு சொன்னா அந்த சபை செத்த சபை. வழங்குறதா? ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய முழு காரியத்தின் அடிப்படையும் அதிலே தான் இருக்கிறது, எளிய வேற எதுகளும் இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, ஆகினாலே நமக்குள்ள வளர்ச்சி இல்லை, நமக்குள்ள அன்பு பெருகல, நமக்குள்ள மன்னிப்பு பெருகல, மன்னுக்குள்ள நமக்கு தாழ்மை பெருகல, நாம கோபப்படாம வாழ, இதுல வளர்ச்சி ஒவ்வொரு வருஷமும் வரையிலேன்னு சொல்லிச்சுன்னா நாம் தேங்கி நிற்கிற தண்ணி இருக்கு சார். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கோபப்பட்டு இருந்தா என்ன வளர்ச்சி? வேதம் வாசித்ததுலயும் பிரயோசனம் இல்ல, பிரசங்கம் கேட்டதுலயும் பிரயோசனம் இல்ல, ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் பிரயோசனம் இல்லை. போன வருஷத்தை போலவே நான் மன்னிக்காமல் நடந்து கொண்டால் வளர்ச்சி என்ன? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏ, நாம் சரியாக நாட்டப்பட வேண்டிய இடத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நான் நாட்டப்படாதபடியினால் முதிர் வயதிலேயும் கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறது இல்லையா? வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பான். வாலிப வயதிலே அல்ல, மனுஷன் நல்லா விட்டா புருஷனான வயதிலே அல்ல, முதிர் வயதிலே கனி கொடுப்பார். கனி கொடுப்பார் யார்? தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக தடவைகளே தோட்டத்தை குறித்து பேசப்படுகிறது. ஆண்டவர் உவமையாக அநேக தோட்டத்தில் வேலைக்காரனை வைத்து விட்டு போனேன், வந்து கேட்டா உன்னை காலையில் சொல்லி ஆண்டவர் பல திராட்சை தோட்டத்தை குறித்து பலவிதமான உவமைகளை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சபையும் கூட தோட்டத்திற்கு ஒப்பிடப்படுகிறது, அதுக்கு மேற்பன் வைக்கப்பட்டிருக்கிறது அது என்று சொல்லி பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுனால், வெளியிலே இருக்கிற ஒரு மரத்திற்கும் சபைக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிற மரத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? வெளியிலே நாட்டப்பட்டிருக்கிற ஒரு மரத்திற்கும் ஒரு தோட்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மரத்திற்கும் உள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன? வெளியிலே நாட்டப்பட்டிருக்கிற மரத்திலே எவரும் கை போட முடியும், ஆனால் தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிற மரத்திலேயோ அந்த தோட்டக்காரன் மாத்திரம்தான் கை போட முடியும். ஒன்று, வெளியிலே நாட்டப்பட்டிருக்கிற மரம் எப்படியும் வளர முடியும், தனி புளித்தும் கொடுக்கலாம், புளிக்காமலும் கொடுக்கலாம், அழுகியும் கொடுக்கலாம், அழுகாமலும் கொடுக்கலாம், விழுந்தும் கொடுக்கலாம், துள்ளியும் கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிற மரம் தனி கொடுக்க வேண்டிய விதத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வழங்குறதா? வெளியிலே காய்க்கிற மரத்தை குறித்து விசாரிப்பதற்கு எவரும் கிடையாது, ஆனால் தோட்டத்திலே காய்க்கிற மரத்தை விசாரிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான். வெளியிலே காய்க்கிற மரத்துக்கு பூச்சி பிடித்தால் கவனிப்பதற்கு ஒருவரும் கிடையாது, தோட்டத்திலே காய்க்கிற மரத்திலே பூச்சி இருந்தால் அதை கவனிப்பதற்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. சபையிலே நாட்டப்பட்டதனுடைய அடிப்படை முக்கியம் என்ன தெரியுமா? அந்த மரம் சரியான விதத்திலே கனி கொடுக்க வேண்டும். வெளியில் இருக்கிற மரத்தை பாத்தீங்கன்னா போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளியில காய்க்கிற மரங்களை கொண்டு போய் சந்தையில் விற்பார்களா? அது மற்றவர்களுக்கு புரியுது, அது இங்க வந்து வெளியில காய்க்கிற மரங்களை வந்து மிருகங்களுக்கு போடுவார்கள், மிருகங்களுக்கு கொண்டு போடுவார். ஆனா தோட்டத்தில் காய்க்கிற மரங்கள் சந்தைக்கு போகிறது, சந்தையில் இருந்து பல குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக போகிறது என்பதை நாம் மறந்து விட முடியாது. ஆகையினாலே தோட்டத்திலே நாம் நாட்டப்பட்டு வளருகிற பொழுது பிசாசானவம் எங்கள் மீது கை போட முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வெளியிலே நாம் நாட்டப்பட்டிருக்கிற பொழுது பிசாசு கை போட முடியும், எவரும் கை போட முடியும், எந்த பூச்சியும் இருக்க முடியும், எந்த பறவையும் வந்து நிற்க முடியும், கனி கொடுக்காம விட்டாலும் கேட்பதற்கு ஒருத்தரும் வரமாட்டார்கள். ஆனால் ஆலயத்திலே தேவ சமூகத்திலே தேவ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன் அவன் முதிர் வயது வரைக்கும் கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது கர்த்தரை நம்புங்கள், இரண்டாவது ஆலயத்திலே தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருங்கப்பா. நாட்டப்பட்டவர்களாக ஏதோ சபை ஏதோ வருகிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம்ப்பா, மன திருப்தியாக இருக்கிறது, சந்தோஷமாக கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதுக்கும் பலர் வருகிறவர்கள் இருக்கிறாங்க. என்ன சந்தோஷமாக இருக்கும் கொஞ்ச நேரம்? அதனால நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம். ஒரு காலத்தில் எனக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த அமைதித்தனம் ரொம்ப பிடிக்கும், அதாவது ஒருத்தரும் இல்லாத நேரத்தில் வழங்குறதா. இப்ப நான் சொல்லல, ஆலயத்தில் ஒருத்தரும் இருக்கவே கூடாது, வந்து இப்படி இருந்து கண்ணை மூடிட்டு இருந்தா அதுல ஒரு ரம்யம் இருந்தது ஒரு காலத்தில். அது நல்லதோ அல்லாவிட்டா இல்லையோ எனக்கு தெரியாது, அந்த காலத்துக்கு அது ஏற்றதாக இருந்தது, அவ்வளவுதான் விளங்குறதா. அதனால சிலர் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஆலயத்துக்கு போனா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், வீட்டுல விட இந்த நேரம் கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருக்கிற விட அங்க இருந்துடலாம் போய் கொஞ்ச நேரத்துக்கு காலம் நேரம் ஒரு 3 மணித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நினைத்து ஆலயத்துக்கு வருகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா வேதம் அதன் அடிப்படையிலே ஆலயத்துக்கு வர சொல்லி கேட்கல. நீ ஆலயத்திலே நாட்டப்பட்டவருமா, தப்பாமல் கனி கொடுக்கணும், சரியாக கனி கொடுக்கணும், ஏத்த கனியை கொடுக்கணும், கசப்பான கனியை கொடுக்க கூடாது. முதலாவது பலி ஆவேல் காயில் முதலாவது கனியில நடந்தது, பலியில என்ன நடந்தது? ஒன்று கசந்து போயிட்டு பாருங்க, மற்றது ரம்யமாக இருந்தது பாருங்க. ஆண்டவர் ஒன்றை முகர்ந்தார் பாருங்க, ஒன்று அங்கீகரிக்கல பாருங்க. என்னங்க, ரெண்டும் தேவ பார்வையிலே தேவனுக்கு முன்பாகத்தான் நடந்து கொண்டார்கள். சபையிலே நாம் நாட்டப்பட்டிருக்கணும் ஐயா, அருமையான கனிகளை தேவனுக்கு கொடுக்க, அன்பை அள்ளி கொடுக்க, தாழ்மை. ஆண்டவர் ஆண்டவர் பார்த்து சொல்றோம் இல்ல, தாழ்மை அவனிடத்துல போய் கற்றுக்கொள்ளப்பா, அன்பை அவனிடத்துல போய் கற்றுக்கொள். யோசேப்பு குறித்து வேதம் என்ன சொல்லு? அனிதரும் திராட்சை செடி, கனி தருகிற செடியா. இந்த சபையில இருக்கிற ஒரு சிலரை பார்த்து உங்களோட போதகர் அவர் வந்து என்ன செய்யணும், இது இல்லையா மரம், இது இல்லையா கனி என்று சொல்லி சொன்னா அது சபைக்கே பெருமை ஐயா. எதை சபைக்கே அது பெருமை? எது இந்த இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இதுதான்ப்பா, இப்படித்தான் இருக்கணும், இல்லை இப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். யோசிப்பை குறித்து அவங்க தாப்புன்னு சொன்னது, மற்ற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்த விதம் வேறையாக இருக்கிறது இல்லையா, அதுவும் ஆச்சரியம் இல்லையா, அங்கால இருக்கட்டும், அது வேற காரியம் இல்லையா. ஆனா நான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுத்துக்கு கனி கொடுக்கிறோம், எவ்வளவுத்துக்கு கொடுக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நான் கிறிஸ்தவப்பா, வேதத்தை வாசிக்கிறேன்ப்பா, ஆராதனைக்கு வருகிறேன்ப்பா, ஜபத்துக்கு வருகிறேன்ப்பா, பக்தி விருத்தியாக பேசுறேன், எல்லாம் நான் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், காரியம் செய்கிறேன், கத்தரை கண்டு சொல்லி ஏதாவது செய்யணும் சொல்லி இருதயம் துடிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய கனி அன்பிலேயே நின்று கொள்ளுங்களேன், ஏன் அங்கால போவான், அன்பின் சுபாவங்கள் அவ்வளவும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? சின்ன காரியத்துக்கு சீறி விழுகிறோம், சின்ன காரியத்துக்கு சிலந்து கொள்ளுகிறோம், சின்ன காரியத்துக்கு காச்சாக்கி தாண்டுறோம், சின்ன காரியத்துக்கு தேவையில்லாம கதைகளோம், சின்ன காரியம் எல்லாம் சின்ன சின்ன காரியம். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருங்கப்பா. யோவான் 15:5 திருப்பிக் கொள்ளுங்கள், சீக்கிரம் வாங்க. யோவான்,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
தொடர்ந்து வாசிங்க,
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியே போல.
4 வாசிங்க,
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தான் ஆய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்,
நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள்,
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவனிலும் நிலைத்திருக்கணும். ரெண்டு காரியம் இதுல பார்க்கக்கூடியதா இருக்கு. எனக்கு இது வாசிச்சது, நான் பல பல காலத்துக்கு முதல்ல, பல நாட்களுக்கு முதல்ல இதை வாசி இந்த பக்கம் மாத்திரம் எனக்கு இருந்ததுல என்ன தெரியும், உண்டு நான் கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும், அடுத்தது அவரும் என்னில நிலைத்திருக்கணும். ஏன் தெரியுமா, வேதத்துல அநேக தடவை நீங்க பாத்தீங்கன்னா தேவன் ஒரு மனுஷனை விட்டு விலகி போறதே தெரியாமல் போகிறது. எங்க ஆண்டவரை ஆண்டவர் போயிட்டாரு இல்லையா, ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரை காண என்னோட கத்தாவை கத்தாவை கூப்பிடுங்க, இங்க ஒன்றுமே இல்லையாப்பா. கிறிஸ்து என்னில நிலைத்திருக்கணும், நானும் அவர்ல நிலைத்திருக்கணும், அப்பொழுது கிறிஸ்துவன் ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க முடியும். கேள்வி என்னச்சுன்னா, நம்ம ஆர்லியப்பா நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்து என்ன நிலைத்திருக்கிறாரா, இல்லாட்டா ஆராதனைக்கு மாத்திரம் நம்மளோட வந்து பேசிட்டு போகிறாரா? இது பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு மாதிரியே சிலர் வாழ்ந்து கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வருவார், அவர் போய்விடுவார். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் இறங்குவார், கதைப்பார், போய்விடுவார். பழைய ஏற்பாட்டில் அவர் உலாவி வருவார், சொல்ல வேண்டியதை சொல்லுவார், போய்விடுவார். ஆனால் இங்கே வேதம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, அவர் நமக்குள்ள இருக்கணும், நாம் அவர்ல நிலைத்திருக்கணும், அவர் எங்களில் இருக்கணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். எல்லாம் வித்தியாசம், நமக்குள்ள அவர் இருந்தா ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுப்போம். பாருங்க, கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்திலே நான் கேட்கிறது என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்களாக இருந்து, தேவ பிள்ளைகளாக இருந்து, வேதத்தை வாசித்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நாம் சீறி விழாது இருப்போமாக. அது தேவ பிள்ளைகளுக்கு தகுந்ததல்ல. சபை, குடும்பம், வீடு எங்கேயோ அது அல்ல ஆவிக்குரிய கனி, அது அல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி, அது அல்ல ஆவிக்குரிய மேன்மை, அது அல்ல தேவன் எதிர்பார்ப்பது. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறது நீங்கள் நடந்த சில பேருக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு பாருங்க. ரெண்டு பேர் அவர் கோபக்காரன்னு சொல்லிட்டு அதுலயே பெருமை இருக்கு தெரியுமா, எங்களை குறிச்சு பேசுறாங்க. அது நல்லதாக இருந்தால் நல்லது, ஆனால் அப்படி இல்லையே. கோபத்தை பாராட்டி கதைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் தெரியுமா. கோபம், அது கோபக்கார மனுஷன், அது கோபம், அது நல்லா கதைப்பார்கள். அதாவது அவர் கதைக்கிறதுலயே நல்ல கதை, அது தகுந்ததல்ல, அது ஏற்றது அல்ல, அது ஒரு மனுஷனுக்கு சரியானது அல்ல, அவர் தேவ பிள்ளைக்கு காணவே காணக்கூடாது. திருமாப்பு, விடாப்பிடியாத தன்மை, விடாப்பிடியாத தன்மை, வாதாடுவது அல்லாவிட்டால் அது சவுளுடைய வாழ்க்கையில ரெண்டதம் பண்ணுதல் என்று சொல்லி வருகிறது. அதாவது தீர்க்கதரிசியோட உறவாடுகிறதை ரெண்டதம் பண்ணுதல் பில்லி சூன்யத்துக்கு சரி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வாதாட்டம், இல்ல சரி, இல்ல போல, இல்ல சரி, நான் சொல்றது நீ சரி, நீ சொல்றது நான் சரிங்கிறேன் சொல்லி வாதாடி, அதாவது எதிராக நின்று கொண்டு இருப்பது ரெண்டதம் பண்ணுதல். அந்த ரெண்டதம் பண்ணுதல் பில்லி சூன்யத்துக்கு சரி என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு தேவ பிள்ளைகளுக்கு இல்லை இப்படிப்பட்டவைகள் தகுந்ததல்ல. ஆவிக்குரிய கனி அன்பினால் ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களின் பெயர் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றிய நிமித்தம் உருவானதை ஒன்று ஒழிய கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததுனால உண்டாக இல்லை. ஆண்டவர் கிறிஸ்தவத்தை உருவாக்கவும் வரல. ஆனால் இயேசுவை பின்பற்றினவர்கள் அவர் என்ன செய்தாரோ அதையே செய்கிறபடியினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாயிற்று. இன்னைக்கு நாம் கிறிஸ்து செய்கிறதை செய்கிறோமா, அல்லாவிட்டால் மற்றவர்கள் செய்கிறதை செய்கிறோமா, அல்லாவிட்டால் நமக்கு சரிபலி என்று சொல்லுகிறதை செய்கிறோமா, என்ன செய்கிறோம்? கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார். தெய்வம் என்று சொல்லிச்சுன்னா அன்பை காட்ட முடியும், அன்பு என்று சொல்லிச்சுன்னா தெய்வத்தை காட்ட முடியும். இது ரெண்டும் ஒன்று, இதை பிரிக்கவே முடியாது. தெய்வம் அன்பாகவே இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சீக்கிரத்தில் நான் பார்த்துட்டு முடிச்சினேன். ரெண்டு மூணு காரியம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு காரியம், எசேக்கியா 47 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. 11 வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க, கரகரன் வாசிங்க.
அதுக்கு
முன்னுக்கு அருமையான காரியம், ஒரு சம்பவம் என்று இருக்கிறது. ஆவியிலே அல்லாவிட்டால் தேவனுடைய பரிசுத்தாவிலே எவ்வளவுக்கு நாம் மூழ்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 காரியம் ஒன்று இருக்கிறது. என்றால் நான் இடையில அதை பார்த்து முடிச்சிருந்தேன். வாசிங்க, 11 வாசிங்க.
ஆனாலும் அதனுடைய உளியான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டு விடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவுழ்த்தத்துக்கும் மாணவைகள்.
இந்த 12 வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து கேளுங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும்.
மாதந்தோறும் எங்க? நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்டது. மாதந்தோறும் புதுசு புதுசா கனியை கொடுக்குமா? ஆனால் அந்த நீரூற்றண்டையில பாயிற நதி எங்க இருந்து வருகிறது? பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து வருகிறதா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற நதி நம்மத்தில வருகிற பொழுது என்ன நடக்கிறது? மாதந்தோறும் தேவ ஆவியானவருடைய அளவில்லாத வளர்ச்சி, அளவில்லாத நிறைவு நமக்கு இருக்கு. இல்லையோ மாதந்தோறும் கனி கொடுக்க முடியாது, புதுசு புதுசாக கனி கொடுக்க முடியாது இல்லையா? அதை கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா தேவ ஆவியில நிறைந்து வாழுங்கப்பா. இன்னைக்கு அநேகர் நாம் என்னென்ன நிறைந்திருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவை அறியாதவன் எண்ணத்திலெல்லாம் நிறைந்து வாழுகிறான். ஆனா கிறிஸ்துவை அறிந்த நாம் தேவ ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்களாய், தேவன் நமக்குள்ளே நிலை கொண்டவராய், நாம் கிறிஸ்துவை நம்பி வாழுகிறவர்களாய், நாம் சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் வாழுகிற பொழுது ஆவிக்குரிய அன்பின் கனியை கொடுக்க முடியும் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிங்கள். வெளிப்படுத்தல்,
பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
எங்க இருந்து இந்த நதி வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறது வருகிறது. அந்த நதி வந்து சபைக்குள்ள ஓடுகிறதப்பா. அந்த நதியிலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த நதியிலே நாம் மூழ்கினவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பை நாம் தரித்துக் கொள்ள முடியும். அநேகருக்கு அன்பை தரித்துக் கொள்ள விருப்பம், தேவ ஆவியானவரை மூழ்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. எசேக்கியாவில் என்ன சொல்லுகிறது? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, தோல் முட்டளவு வந்து மூழ்கிற ஒரு அனுபவத்தை அவன் சொப்பனத்திலே காண்றான். மூழ்கிற அனுபவம். நாம எவ்வளவுத்துக்கு தேவன்ல மூழ்கி இருக்கிறோம், எவ்வளவுத்துக்கு தேவாவியானவர்கள் மூழ்கி இருக்கிறோம். அநேகர் அநேகர் கதைக்கிற கதைகள்னாலே மூழ்கி இருக்கிறார்கள், மூழ்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவாவியானவர்களே நாம் மூழ்கிறதில்லை. தேவ அன்பிலே நாம் மூழ்கிறதல்ல, தேவனிலே நாம் மூழ்கிறதல்ல. எதை நினைத்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறார், எதை பேசினாலும் தேவன் எப்படி பேசுகிறார், எதை நினைத்தாலும் தேவனுடைய சிந்தை எப்படி, எதை நினைத்தாலும் தேவனுடைய காரியம் எப்படி, எதை நினைத்தாலும் தேவ ராஜ்யம் எப்படி, எதை நினைத்தாலும் தேவனுடைய சபை எப்படி என்று அவைகளில் மூழ்கிறதல்லனா. சில வேளைகளில் நான் யோசிக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே ஆசீர்வாத செய்திகள் கொடுத்தா நல்லது, ஆசீர்வாத செய்திகள் கொடுத்தா நல்லது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னாரு. வாக்கு தத்துவங்கள் அடிப்படையில் இப்படிப்பட்டதுகள் கஷ்டம் இல்லையா, நமக்கும் கஷ்டம் இல்லையா என்று சொல்லி யோசிக்கிறது உண்டு. பிறகு பார்த்தா ஏதோ ஒரு விதத்திலே அப்படிப்பட்ட செய்தியிலே நாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது இல்லையா. ஆகையினாலே நாம் தேவ ஆவியானவன் தண்ணீர்னால் மூழ்கப்படுகிற பொழுது நாங்க என்ன அந்த வசனத்தை வாசிங்க, அதில் அருமையான 12 வசனம், நதியோரமாய்
அதன்
முக்கியம் பாருங்க, புசிக்கணும். மற்றவர்கள் கனியை என்ன செய்யணும், புசிக்கணும். புசிக்காதவங்களும் கனி கொடுக்கலாம், அது அடுத்த முறை பேசுறேன். புசிக்காமலும் கனி கொடுக்கலாம் பாருங்க. இப்ப கனி கொடுக்கிற மரம் எல்லாம் இனிமையான கனிகள் கொடுக்கும் சொல்லி சொன்னா அது தோட்டக்காரனுக்கு அதை குறித்து தெரியும் பாருங்க. தோட்டக்காரன் பார்க்க, சில பேர் கனியை பார்த்தே சொல்லுவார்கள், இந்த வசமெலோன் இருக்கு பாருங்க, இந்த சம்மர் டைம்ல ஒரு சில விக்கிரவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எது சரி எது சரியில்லைன்னு சொல்லி. தட்டி பாதுவாங்க, முட்டி பார்ப்பாங்க, தூக்கி ஏதோ சல்லியெல்லாம் பார்த்து இது நல்லது இதை கொண்டு போக சொல்லுவாங்களே. தோட்டக்காரனுக்கு தெரியும் இந்த கனி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. காய்க்கிற கனிகள் எல்லாம் இனிக்குமா, காய்க்கிற கனிகள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கப்படுவாரா? ஏன் ஆவேல் காயின் எல்லாம் அவங்களும் நல்லதான் கொண்டாங்க, சரி வரையில்லை. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம் இல்லையா, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க அப்படி செய்யறாங்க, இவர் சரியா அவர் சரியா, அது சரியா இது சரியா, அது எல்லாம் தேவையில்லை, நீ சரியான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரி. மற்றவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்ற படியினாலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடாது. மற்றவர்கள் ஒன்றை சரியில்லாமல் நடத்துகிறார்கள் என்ற படியினாலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறக்கூடாது. மற்றவர்கள் அது இல்ல சரியில்லை இது செல்ல அவர்களும் வசனத்தை வைத்து பேசுகிறபடினாலே உனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நீ மீறுகிறது தேவனுக்கு முன்பாக சரிப்பட்டது கிடையாது. இன்றைக்கு வசனத்தின் அடிப்படையிலே நாம் கதைக்கிறோம். இதே வசனம் நம்மளை தேவ சமூகத்தில் வைத்து நியாயம் தீர்க்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதே பிரசங்க வார்த்தைகள் என்னையும் நாளைக்கு நியாயம் தீர்க்க போகிறது. இதே நீங்க எல்லாம் இருந்தீங்களோ இல்லையோ இங்க இருக்கிற ஒரு டஸ்டி எலும்பு என்று சொல்லும் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை இவன் செய்தான் பாரு, ஆனா இவனுக்குள்ளே கனி இல்லாமல் இருந்தது என்று சொல்லி வந்து டஸ்ட் எனக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு சாட்சி கொடுக்கிற காலம் வருகிறது ஐயா. இன்றைக்கு எவரும் தன் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது கிடையாது, எவரும் தன் வாழ்க்கையை சரிப்படுத்துவது கிடையாது, எவரும் தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும். ஆனால் தாவீது ராஜா இந்த இடத்துல பெரிய ஆள் பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு உண்டு பாருமாண்டவரே, பெரிய ஆள் பாருங்க, பெரிய ஆள் பாருங்க, வேதனை உண்டாக்கு. நான் மற்றவனை வேதனைப்படுத்துறேனா, நான் மற்றவனை துன்பப்படுத்துறேன் ஆண்டவரே, நான் உங்களை துன்பப்படுத்துறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்டு. இன்னைக்கு அது இல்ல, அவங்க செய்தது சரியில்லை, இவர் செய்தது சரியில்லை, அவங்க பேசினது சரியில்லை என்று சொல்லி நாம நியாயத்துக்கு கொண்டு வருகிறமே ஒழிய கட்டாவே வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோன்னு சொல்லி என்னை ஆய்ந்து பாரு ஆண்டவரே. சங்கீதம் 19, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வித்திருப்பான். உத்தமனாய் நடக்கிற மனுஷன், மற்றவன் உத்தமன் இல்லை என்றதற்காக வேண்டி நானும் உத்தமன் இல்லாமல் நடந்தார் என்ன நியாயம் அப்பா. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே கனி கொடுக்கிறவன் சங்கீதம் முதலாவது அதிகாரம் என்ன சொல்லி நீ கால்களில் ஓரமாய் நடக்கப்பட்டு தன் காலத்து தன் கனியை கொடுக்கிறவன் எழுதுகிறாத வரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். யாரு? தேவ சமூகத்தில் தேவ நதி இல்ல, ஜீவ நதி இல்ல. வேதத்திலே தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் வந்து என்னிடத்திலே பானம் பண்ண கடவன். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுப்பவனுக்கு அவன் ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. இன்றைக்கோ தாகத்தை தீர்க்க நாம் எங்கேயோ போகிறோம். அநேகர் வார்த்தையினூடாக நம் தாகத்தை தீர்த்துக் கொள்ளுகிறோம். அநேக வார்த்தையில் அநேகத்தை பேசுகிறதாக நாங்கள் மன திருப்தி அடைந்து கொள்ளுகிறோம். சரி பிள்ளை நியாயம் இதுகளை பேசுகிறதுல என்ன நடக்கிறது? மன திருப்தி. நாங்கள் சரியாக பேசிவிட்டோம், பிள்ளையாக பேசிவிட்டோம், அப்படி பேசிவிட்டோம். இல்லைங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் கொடுக்கும் தண்ணீரை ஜீவ நதியை கொடுப்பவனுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது, ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. ஆகையினாலே கடந்த முறை நான் பேசினது என்ன தெரியுமா? அன்பின் சுபாவங்கள். சரியா? இன்றைக்கு அன்பின் கனியை நாம் பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாவிட்டால் எதன் அடிப்படையிலே நாம் கனி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்திருக்கோம் பாருங்க. அது ஒன்று, தேவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவ சபையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், ஜீவ நதியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவ தோட்டத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரை நாம் நம்பி இருக்க வேண்டும். எம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் தேவனை தேடுவோமாக. தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.